104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி. இம் தமிழுக்கு சுபகிருது வருடம் தைத்திங்கள் 20. இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1444 வருடம் ரஜப்பிறை 11. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் வரும் நாட்களும் எம் அனைவருக்கும் நிலைமை அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஒக்லாந்து பகுதியில் பெய்த கனத்த மழையின் காரணமாக பல வீடுகள் சேதமாக்கப்பட்டு பல பாதைகளும் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளிலிருந்து. அன்றைய தினம் 24 மணி நேரத்தில் ஒக்லாந்தில் 249 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை அவதான நிலையம் கூறியிருக்கின்றது. இந்த அளவானது பிப்ரவரி 1985 பெய்த மழையை 161.8 மில்லிமீட்டர் மழையை முறியடித்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமாக்கப்பட்டு அம்மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது வாகனங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் இடைத்தங்கல் நிலையங்களில் அரசாங்கத்தாலும் மற்றும் ஏனைய நிறுவனங்களாலும் கவனிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு வசதி மற்றும் மருத்துவ வசதிகளை செய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் சங்கநாதத்தை ஆரம்பிக்க உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக எம்முடன் இணைந்து கொள்ளவிருக்கிறார் எங்கள் மூத்த கலைஞரும் சமூக சேவையாளரும் ஆகிய திரு மேவின் கொன்சன்றன் ஐயா அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் கீழான அறிவுடையான் ஒருவன் தன்னை பேரறிவு உடையவனாக மதித்து அறிவுமிக்காரை மதியாது நடக்கும் புள்ளிய அறிவை விளக்கும் புல்லறிவாண்மை என்னும் திருக்குறளின் 85வது அதிகாரத்தில் இருந்து 6வது குறள், 846வது குறள். தம்மிடம் ஏற்படும் குற்றங்களை நீக்கி அவற்றை மறைக்க வழியறியாதவர்கள் தம் மறைவிடத்தை ஆடியால் மறைத்துக் கொண்டதாக கூறுவது அவர்தம் அற்பமான அறிவாகும். மறைத்தற்குரிய உறுப்பை மறைப்பது போல குற்றங்களையும் நானே மறைத்து நீக்குதல் வேண்டும். இன்றேல் தன் மானத்தை காத்ததாக ஆகாது என்பதை விளக்கும் குறள் இதே. அற்றம் மறைத்தலோ புல்லறிவு, தம்மையின் குற்றம் மறையா வழி. கற்பிக்கும் முறையில் கவர்ச்சி இல்லை, மாணவர்களின் குறும்புகள் வளர்கின்றன. வகுப்பில் அமைதி இல்லை, அவர்களை அச்சுறுத்தி அமைதி உண்டாக்குவதால் என்ன லாபம்? வீடு ஓட்டை, மழை பெய்தால் அது ஒழுகவில்லை, அங்கு மழையே பெய்கிறது. கணவனுக்கு அன்பு இல்லை, இயங்குகிறாள் மனைவி. நகையை அவள் உடம்பெல்லாம் பூட்டினால் மகிழ்ச்சி அடைவாளா? நாட்டில் எத்தனையோ பிரச்சனை, வேலையின்மை, வறுமை, கல்வியின்மை, சாலைகளின்மை, குடிநீர் பஞ்சம், நீர்ப்பாசனம் இல்லாமை, மின்சாரமின்மை என்று பல பல. அரசு இவற்றை தீர்க்காமல் மக்கள் குழப்பமும் கலகமும் விளைவித்து வன்முறையில் இறங்கும் போது காவல்துறை ராணுவம் இவற்றை வைத்து அடக்கி என்ன லாபம்? அப்போதை கடங்கும் வன்முறை மீண்டும் கிளம்பும். அதனால் அரசின் செயல்முறை புல்லறிவு. பிரச்சனை தீரவில்லை, அப்படியே இருக்கிறது. அதை தீர்க்காததால் அந்த குற்றத்தால் விரும்பத்தகாத விளைவுகள் உண்டாகின்றன. விளைவுகளின் கொடுமை கண்ணில் படுகிறதே தவிர அதன் காரணம் கண்ணில் படுவதில்லை. இது மட்டுமா? முக்கியமான பிரச்சனைகளை மக்களின் சிந்தனை அசைபோட தொடங்கிவிட்டால் கண்டனங்கள் எழும், அரசு ஆட்டங்காணும் என்று அரசு பொறுப்பாளர் அஞ்சுகின்றார்கள். அதனால் பிரச்சனைகளை விட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார்கள். இது ஓட்டை வீட்டுக்கு ஒப்பனை செய்வதுதானே, இது அறிவுடைமையா? அற்றம் மறைத்தலோ புல்லறிவு, தம்பையின் குற்றம் மறையா வழி. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 85வது அதிகாரமான புல்லறிவாண்மை என்னும் அதிகாரத்தின் 6வது குறள், 846வது குறள்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்கள் சிந்தனைக்கு வழங்குவர் திருமதி லலிதா மகாதேவன். கடந்த வார தொடர்ச்சி.
தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே, அதன் வேலி மரணத்தை விட கொடியது. முதியோர் இல்லத்திற்கு பணம் கொடு, பொருள் கொடு, உணவு கொடு, உடை கொடு, உன் பெற்றோரை கொடுத்து விடாதே. மற்றவரை வீழ்த்துவதும் நமது வாழ்க்கையின் நோக்கமல்ல. நாமும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றுவதுதான் நமது வாழ்க்கையின் நோக்கம். கோபத்தில் ஒரு முடிவும் எடுக்காதே, மகிழ்ச்சியில் ஒரு வாக்கும் கொடுக்காதே, அழுகையில் ஒருவரையும் நம்பாதே. நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. சிந்தனைக்கு தனிமையை தேர்ந்தெடு, மகிழ்ச்சிக்கு நல்ல மனங்களை தேர்ந்தெடு. வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டும்தான் வரும். உதிய மரங்கள் பொருந்தி இருந்தாலும் உருத்திரமாகாது. உருவத்தில் சிறியது கடுகானாலும் கேரம் போகாது. பழிப்பதினாலேயோ நெளிவுள்ள மனசு பால்பட்டு போகாது. பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராது. காற்றை கையில் பிடித்தவன் இல்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். இன்றைய நாளை சிறப்பாக வாழ கற்றுக்கொள். ஏனெனில் நாளை என்பது விதியின் கைக்குள் இருக்கிறது. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அமைதியாக இருந்து விடுங்கள். காலம் அதனை தீர்த்துவிடும். உறவுகளோடு இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. தன்னந்தனியாக இருக்கும் பொழுது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. மதிக்கும் இடத்தில் மாண்டியிடக் கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. மனிதர்களை விட பல மிருகங்களுக்கு அதிக வயசு. அவற்றை விட மரங்களுக்கு அதிக வயசு. அவற்றை விட மலைகளுக்கு அதிக வயசு. காரணம், அவை பேசாமலும் அதிர்ச்சி அடையாமலும் இருப்பதே. மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள். நிஷ்ட நிலையில் அமர்ந்தார்கள். மௌன விரதம் மேற்கொண்டார்கள். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகிறது? அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்துவிடும். தர்மம் என்னும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது முதியார்கள் முட்டார்கள் அல்ல. கஷ்டத்தில் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்க்கையிலேயே அதன் பலனை காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. நன்மை செய்தவனுக்கு நன்றி காட்டு. தீமை செய்தவனை மறந்துவிடு. நீ முடிந்தால் நன்மை செய், தீமை செய்யாதே. ஒவ்வொரு மனிதனும் இதை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் உண்டு. கடைப்பிடித்தால் பகையும் நோயும் இல்லாத சமுதாயம் உருவாகும். ஒருவன் வெற்றி பெற வேண்டுமானால் சில வேளைகளில் முட்டாளை போலவும் ஆனால் அறிவோடும் இருக்க வேண்டும். வெற்றியை விட தோல்விக்கு பலன் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வலியுடன் ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கிறது. சிலர் கடந்து போறார்கள், சிலர் மறந்து போறார்கள். அவ்வளவுதான். இந்த உலகத்திலேயே குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். நான் ஏமாளியாக இருப்பது எனக்கு அவமானம் இல்லை. நான் ஏமாற்றப்பட்டாலும் இதுவரை யாரையும் ஏமாற்றாமல் இருப்பதே எனக்கு பெருமை. இறைவா, வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு. வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லாத உடலை கொடு. வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு. பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு. பிறர் வழியை தன் வழியாய் உணரும் உணர்வை கொடு. உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு. அழுவதும் தவறில்லை, விழுவதும் தவறில்லை, ஆனால் அழுதபின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்தபின் எழாமல் இருப்பதும் தான் தவறு. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம்தான் சொல்லும் நீர் யார் என்பதை. தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்கப்படும் தாளாட்டு அல்ல, நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம். நன்றி, வணக்கம்.
நீர்களில் இப்போது நாம் தரவிருப்பது நேயர்களின் உள்ளம் கவர்ந்த புலம்பெயர் நாட்டில் பிறந்தாலும் தம் தாய்மொழியை மறவாது தம் செல்வங்களுக்கு தமிழை கற்பிக்க கொடுக்கும் பெற்றோர்களுக்கும் நாம் என்றென்றும் நன்றிகளை கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர். இளந்தளிரை அலங்கரிக்க வருபவர் திரு கௌரி சங்கர் மற்றும் திவிசா தம்பதியர்களின் செல்வங்களான செல்வி சண்விகாவும் அவரது தங்கையான சாம்பவிகா கௌரி சங்கரும். கோயில் மகோத்சவம் பற்றிய சிறு உரையாடல்.
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு சண்விகா கௌரி சங்கரின் அன்பு வணக்கங்கள். இன்று நானும் எனது தங்கையும் கோயில் மகோத்சவம் என்பதன் விளக்கத்தை ஒரு சிறு உரையாடல் மூலம் எடுத்து சொல்ல உள்ளோம். கேட்டு மகிழுங்கள். நன்றி. சாம்பவி, சாம்பவி, விளையாடாமல் விரைவாக பட்டு பாவாடை அணிந்து வலிக்கிடுங்கள். கோயில் பூசைக்கு நேரமாகிறது.
கோயில் என்ன நடக்குதாக்கா?
ஓ, உங்களுக்கு தெரியாதா, கோயிலில் இப்பொழுது மகோத்சவம் நடைபெறுகிறது.
மகோத்சவம் என்றா?
மகோத்சவம் என்றால் மகா உற்சவம். அதாவது மகா என்பது மேலானது என்றும் உற்சவம் என்பது உத்தம யாகம் என்றும் பொருள்படும்.
ஓ, அப்படியா?
மகோத்சவம் ஆன்மாக்களை உய்விக்கும் பொருட்டு செய்யப்படும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழில்களை குறிக்கும் என்பர். கொடியேற்ற திருவிழாவை படைத்தல் என்றும் இரண்டாம் திருவிழா தொடக்கம் சப்பர திருவிழாவை காத்தல் என்றும் தேர் திருவிழாவை அழித்தல் என்றும் தீர்த்த திருவிழாவை அருளல் என்றும் சுண்ணம் இடித்தலை மறைத்தல் என்றும் கூறுவர்.
எனக்கு வழங்கிட்டு நான் வழிக்கிற போறேன்.
நல்லது, வாங்கோ அம்மா அப்பாவோடு சேர்ந்து கோயிலுக்கு செல்வோம்.
எப்படி தெரியும்? SVS பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்லுங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியில ஏதாவது பிரச்சனையா தொடர்பு கொள்ளுங்க.
0-2-1-1-7-8-9-6-4-5 மேலதிக விவரங்களுக்கு 0-9-1-8-9-6-4-5
இடம் 13i ராயன் பிளேஸ் மெனுகாவ் சிட்டி சென்டர் ஆக்லாந்து.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும். இலவச சேவைக்கு. நியூசிலாந்தில் சுமார் 32 வருடங்கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன், நார்த்கேட் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மாரல்.
நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் வருடாந்த விளையாட்டு விழா வருகின்ற 12 திகதி காலை 9 முதல் ஃபிக்லிங் சென்டருக்கு பின்னால் உள்ள 3 கிங் ரிசர்வில் நடைபெறுகிறது. இங்கு களித்தட்டு, கரப்பந்தாட்டம் உட்பட சிறுவர்கள் மற்றும் அனைத்து வயதினருக்குமான பல விளையாட்டுகள் இடம்பெறும். ஒடியல் கூழ், கொத்துரொட்டி, அப்பம் உட்பட பலவிதமான சிற்றுண்டிகளும் விற்கப்படும். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறார்கள் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம். இந்த விளையாட்டு விழா வருகின்ற 12 திகதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் நடைபெறவிருக்கின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அடுத்ததாக சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் திரு இளம்பிறை பாலச்சந்திரன் அவர்கள் மறுபுறத்தில் இருந்து தாயத்தின் சுதந்திர தினத்தையொட்டி தன் மனக்குமுறலை பகிர்வதற்காக. வணக்கம் ஐயா.
வலையிலேக்கியவட்ட சங்கநாத நேயர்களுக்கு அன்புக நிறைந்த வணக்கம். இலங்கையின் 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுந்த கவிதை இது. நம்ம நாட்டு சுதந்திரமாம் நாளை வரும் சுதந்திரம், 75 ஆனதான பவள விழா காணுவோம். ஈழத்தில் சுதந்திர நாள் இனிய விழா என்பதா, பாலைவனம் போல் தெரியும் ஈன விழா என்பதா, நாட்டை ஆளும் வளர்ப்பதாக நாட்டை நாளும் வளர்ப்பதாக கோட்டை கட்டி வாழ்ந்தவர் அர்த்தமுள்ள சுதந்திரத்தின் அடியை மறந்து ஆண்டனர். என்ன விலையேறுது, எல்லாம் விலையேறுது. கொல்லும் பசி பட்டினியை வெல்லும் வழி தேடுது. 100 தாண்டும் மா அரிசி, பானம், பாலும், பழங்களும், மண்ணின் விளை மரக்கறிகள் மலை போல் விலையாகுது. மக்கள் உயிரை பிடித்துக் கொண்டு சிக்கல் வாழ்க்கை வாழ்கின்றார். கற்றறிந்த மக்கள் பலர் கடல் கடந்து போகின்றார். தொழிலிழந்த மக்கள் பலர் தூர தேசம் செல்கின்றார். வீதியெங்கும் விடுதலைக்கு நீதி கெட்டு ஊர்வலம். பாதி மக்கள் ஊதியத்தை உயர்த்த வேண்டி கொடி பிடி. தாதியர்கள் வழிநடப்பு, வைத்தியரும் வழிநடப்பு, சாதி மத பேதம் ஓங்கி சமத்துவத்தை அழிக்குது. இலங்கை நாட்டு சுதந்திரத்தை எடுத்து தந்த இவரையும் எடுத்தறிந்து ஆளும் இனம் என்று காணும் சுதந்திரம் நாளை வரும் தீர்வு என்று நகர்த்தி காலம் ஓட்டுது. சமஷ்டி என்றால் பிரிவு என்று சாட்டு பல பேசுது. ஒற்றையாட்சிக்குள்ளே கூட ஒன்றும் தர மறுக்குது. உரிமை கேட்டு கொடி பிடித்தால் குரல் வளையை நெருக்குது. சிறுபான்மை இனங்கள் இங்கு சீரழிந்து போனதால் மலர்ந்து வந்த சுதந்திரமும் மலடு ஆகி போனதோ? நிறைந்த பண பெறுமதியும் மறைந்து சைபரானது. ஒளிமொழிந்த ஈழ நாட்டில் இருள் பதிந்து விட்டது. தமிழினத்தின் நிலம்பறிப்பார் தாய் நிலத்தை பேசி வைப்பார். தமிழினத்தின் நிலம் பறிப்பார் ஆனால் தாய் நிலத்தை பேசி வைப்பார். பந்தமாடுமேயுதாம் சொந்த மான்கள் வாடுதாம். சுதந்திரமோ நாளுக்கு நாள் தேந்தி தேந்து போகுது. ஈழம் வாழும் அனைவருமே இலங்கை மாதா பெற்றவள், இரத்தம் ஒன்றே என்று நாங்கள் உரத்து சொல்லி கூடுகின்ற காலம் வரும் நாளிலே கோலம் தரும் சுதந்திரம். இளம் வாழும் அனைவருமே இலங்கை மாதா பெற்றவள், இரத்தம் ஒன்றே என்று நாங்கள் உரத்து சொல்லி கூடுகின்ற காலம் வரும் நாளிலே கோலம் தரும் சுதந்திரம். வடக்கனேர்களே, அன்புடன் இளம்புரை பாலச்சந்திரன்.
இன்றைய விசேட நிகழ்ச்சியாக எங்கள் ஒக்லாந்தில் வாழ்ந்து வரும் சமூக ஆர்வலரும் பிரபல ஊடகவியலருமான சமாதான நீதவனமாகிய செந்திர தமிழ்ச்செல்வர் திரு தில்லையர் வர்ணகுலசிங்கம் அவர்கள் பற்றிய தொகுப்பொன்றை வழங்கவிருக்கிறார் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் அக்கா, ஆரம்பியுங்கள்.
வணக்கம். இன்று செந்தமிழ் கலைச்சம்மல் திரு தெல்லையர் வண்ணகுலசிங்கம் படித்த சாதனைகள் பற்றிய ஓர் கண்ணோட்டம். செந்தமிழ் கலிச்சம்மல் திரு தெல்லையர் வண்ணகுலசிங்கம் கடந்த ஆண்டில் 3 மாபெரும் சாதனைகள் படித்துள்ளார். இவர் 3000 தொழில்முறை மேம்பாட்டு படிப்புகளை குறுகிய காலத்தில் முடித்ததுடன் இந்த வயதிலும் கற்கலாம் என்பதை சான்று கொண்டு நிரூபித்து வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளார். அத்துடன் இளைய தலைமுறையினருக்கு முன்னுதாரணமாக இருந்து பல சிறந்த சமூக சேவைகள் செய்துள்ளார். இவர் ஒரு மாதத்தில் 216 தொழில்முறை மேம்பாட்டு படிப்புகளை முடித்து 5270 அதிகூடிய புள்ளிகள் பெற்று தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இவரின் பெயரை பதித்துள்ளார். அத்துடன் இவரின் மினி மேஜிக்கை பாராட்டி ஆன்லைன் வேர்ல்ட் ரெக்கார்ட் எனும் நிறுவனம் இவருக்கு உலக சாதனையாளர் விருது வழங்கியது. மேலும் இவர் தனது திடப்பணியில் வெப்ப விசையில் வரும் முதலாவது கோட்பாடு எந்த வகையில் பலன் தரும் என ஆய்வு செய்து தனது பணியில் வெற்றி பெற்றார். இவர் பல ஆண்டுகளாக கல்வி பயின்று கல்வித்துறை வித்தகர், கல்வி புகட்டு முறையில் தனித்திறமை பெற்றவர், முதியோர் கல்வி ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். இவர் FCE அதாவது ஃபெலோ சார்ட்டட் எடுக்கேட்டர் என்னும் துறைசார் தகமை பெற்றிருப்பதால் இவர் ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய நாடாளுமன்றம் போன்ற நிறுவனங்களுக்கு அனுமதியுடன் செல்ல வாய்ப்புண்டு. செந்தமிழ் கலைச்செம்மல் திரு தில்லையர் வண்ணகுலசிங்கம் அவர்கள் இவ்வாறு சிறந்த பல படிப்புகளை இன்னும் பல ஆண்டுகள் நலமுடன் வாழ்ந்து படிக்க வேண்டும் என இறைவன் ஆசை வேண்டி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்து இறுதியாக சினிமா சித்தன் கவிஞர் மாயவநாதன் குறித்த உரை நிகழ்த்துகிறார் சிட்னியிலிருந்து மூத்த எழுத்தாளர் மாத்தலை சோமு அவர்கள்.
திரையுலகில் கண்ணதாசன் பாடல்கள் எழுதி தனித்துவமாயிருந்த காலத்தில் வேறு சில கவிஞர்களும் பாடல்கள் எழுதினார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய அற்புதமான பாடல்கள் எல்லாம் கண்ணதாசன் எழுதியதாக கேட்டவர்கள் உணர்ந்தார்கள். திரைப்பட பாடல்களை அக்காலத்தில் வானொலியில் ஒளிபரப்பு செய்யும் போது படத்தின் பெயரையும் பாடியவர்கள் பெயரையும் மட்டுமே அறிவிப்பாளர்கள் அறிவிப்பார்கள். பாடலை எழுதிய கவிஞர்கள் பெயரையும் இசை அமைத்தவன் பெயரையும் அவர்கள் சொல்வதில்லை. அவ்வாறு சொல்லியிருந்தால் அற்புதமான பாடல்கள் எழுதிய கவிஞர்களை மக்கள் அடையாளம் கண்டிருப்பார்கள். அவ்வாறு அடையாளம் காணாமல் போன கவிஞர் தான் மாயவநாதன். மாயவநாதன் என்று சொல்லும் போது இவர் யாரோ, இவர் கவிஞரா, எந்த படத்திற்கு பாடல் எழுதினார் என்ற கேள்வி வரும். அது தவறில்லை. விளம்பர வெளிச்சம் இல்லாமல் புதைந்து போன சினிமா சித்தன் கவிஞர் மாயவநாதன். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கரம்பை சித்தர், கரூர் சித்தர், பாலமுருகு சித்தர் என்று பல சித்தர்களுடன் சிநேகமாக இருந்ததால் சினிமாவில் பாடல் எழுத போன போது சினிமா சித்தன் என்று அழைக்கப்பட்டார். பட தயாரிப்பாளர் தேவரின் வேண்டுகோளை ஏற்று மருதமலை முருகன் கோயில் கல்வெட்டில் பதிக்க சில பாடல்களை எழுதி புகழ் பெற்றார். நடிகை சந்திரகாந்தாவின் நாடகங்களுக்கு பாடல் எழுதியதன் மூலம் திரையுலக கவனத்தை கவர்ந்தவர் மாயவநாதன். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் முதல் பாடல் எழுதினார். தன்னிலவு தேனிசைக்க, தாளைமடல் நீர்தெளிக்க, கன்னிமகள் நடைபெயன்று வந்தால், இளம் காதலனை கண்டு நாணி நின்றால், இந்த பாடல் பழந்தமிழ் கவிதை சாயலில் இலக்கிய உணர்வை கொடுத்தது. பந்தபாசன் திரைப்படத்தில் கண்ணதாசனுக்கு பதிலாக ஒரு பாடல் எழுத மாயவநாதனை தெரிவு செய்தார்கள். அதற்கு அவர் எழுதிய பாடல் தத்துவசாரை பொழிந்து கொட்டியது. நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்தது நடந்ததுதான் எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, குறிதவறி போனவர்கள் எத்தனையோ. பாலும்பழம் படத்தில் இவர் எழுதிய இன்னொரு தத்துவ பாடல், பழுத்துவிட்ட பழமல்ல நீ விழுவதற்கு, பாய்ந்துவிட்ட நதியல்ல நீ ஓய்வதற்கு, எழுதிவிட்ட ஓடல்ல நீ முடிவதற்கு, இடைநிலையே முடிவென்றால் முதல் எதற்கு, வாழ்வின் வாயிலில் முதலடி எடுத்து வைக்கும் அதே கணத்தில் சாவின் வாயிலில் அடுத்த அடியை எடுத்து வைக்க நேரும் இளம் கதாபாத்திரத்தின் பெரும் சோகத்தை கூறிவிட்டு அற்ப ஆயிலின் உயிரை முடித்து வைக்கும் விதியின் பிடரியில் அறையும் கேள்வியாக கடைசி வரியில் இடையினில் முடிவென்றால் முதல் எதற்கு என்று கேட்கிறார். இவ்வாறு கேட்ட கவிஞர் மாயவனாதின் வாழ்வு 35 ஆண்டுகளாக சுருங்கியது. கவிஞர்களோடு எமனுக்கு பெருங்கோபம் உண்டு போலும். பாரதிய 39 வயதில், பட்டுக்கோட்டை 29 வயதில் காவு கொண்ட யமன் கவிஞர் மாயவநாதின் உயிரை 35 வயதில் கவர்ந்தான். 10 ஆண்டுகளில் 54 திரைப்படல் பாடல் எழுதியவர் மாயவநாதன். கண்ணதாசின் செல்வாக்கை உடைத்த முதல் கவிஞன் என்ற பெருமைக்குரியவன் மாயவநாதன் என்கிறார் கவிஞர் நா. காமராசன். காதல் பாடல்களில் சங்க தமிழை கலந்து தந்தவர். இதயத்தில் நீ என்ற திரைப்படத்தில் சித்திர பூவளி வாசனையிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குளைத்திட யார் வந்தவரோ, அவர்தான் என்னவரோ என்று எழுதினார். சந்தக சுவையும் கற்பனை வளமும் மிக்க இந்த பாடல் திரைப்பட பாடல்களில் ஒரு வாடாமலர். என்னதான் முடிவு திரைப்படத்தில் பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவமெல்லாம் திருமுன் இறக்க வைக்காதே என்றொரு பாடல் எழுதினார். தாலாட்டு படத்தில் மல்லிகை பூ போட்டு கண்ணனுக்கு மங்கள நீராட்டு என்றொரு பாடலும் எழுதினார். வந்தவாசம் படத்தில் தேவிகா சாவித்திரி இருவரும் இணைந்து தோன்றும் காட்சி, இருவரும் காதலில் தோல்வி காண்பதாக கதை, அதற்கான பாடல் எழுதுகிறார். என் கதைதான் உன் கதையும், உன் கதைதான் என் கதையும் என்று தொடங்கும் அந்த பாடலில் உதட்டளவில் சிரிப்பிருக்கும், உள்ளத்தில் நெருப்பிருக்கும், உருவத்திலே அழகிருக்கும், வெறும் வஞ்சமங்கை குடியிருக்கும், பாதையில்தான் சிறுமாற்றம், பயணத்திலே ஏமாற்றம் என்று தத்துவத்தை அளித்தளித்திருப்பார். தொழிலாளி படத்திலே எம்ஜிஆருக்காக ஒரு காதல் பாட்டு, கதாநாயகன் கேட்கிறான் காதலிடம் என்ன கொடுப்பாய், காதலி அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன் என்று சொல்கிறார். காதலன் கேட்கிறான், தேன் உரிமை கொண்டாடும் செவ்வரளி பூவிதலை நான் உரிமை கொள்ள வந்தால் என்ன கொடுப்பாய், அதற்கு காதலி சேர்ந்தவைகள் அத்தனையும் கேட்டதனால் நான் எடுத்து சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுப்பேன். தமிழ் கொஞ்சம் வரிகள் காதலியை முத்தமிட கேட்கிற பாங்கில் இலக்கியமாய் இணைக்கும் வரிகள். தத்துவமா காதலா வாழ்க்கை எதை பற்றி எழுதினாலும் இலக்கிய சுவை தமிழினிமை அவர் பாடல்களில் நிறைந்திருக்கும். இவ்வளவு திறமை வாய்ந்த கவிஞர் கோபக்காரர். உண்மை கவிஞனிடம் கோபம் இருக்கும் இவரிடம் இருந்தது. ஒருமுறை மறக்க முடியுமா திரைப்படத்துக்கு பாடல் எழுத போனார் மாயவநாதன். இசையமைப்பாளர் விஸ்வநாதன் என்னவென்று என்று கேட்க அவர் மாயவநாதன் மாயவநாதன் என்று சொன்னார். மாயவநாதனுக்கு கோபம் வந்தது. பாடல் எழுதாமல் போனார். தன்னை அவமதித்ததாக எண்ணிவிட்டார். பிறகு கலைஞர் கருணாநிதி அதற்கு எழுதிய பாடல்தான் காகித ஓடும் கடல் அலை மீது என்ற பாடல். அதே நேரத்தில் மாயவநாதன் ஆளுமை அறிந்த கலைஞர் தான் தயாரித்த படங்களில் வாய்ப்பளித்தார். பூம்புகார் படத்தில் மாயவன் எழுதிய பாடல்கள் தத்துவ சாரமும் மனித நேயமும் கொண்டவை. பொய்யும் புரட்டும் போலி விளம்பரமும் அழிந்த சினிமா உலகில் சித்த நெறியும் சத்திய நெறியும் ஞானமும் கொண்டிருந்த கவிஞன் மாயவநாதன். இத்தகைய சினிமா உலகில் மாயவநாதன் போன்ற கவிஞனும் இல்லை, அவரை போல் எழுதிய பாடல்களும் இன்று இல்லை.
நன்றி நேர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு சங்கநாதத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு, உங்களது ஆக்கங்களும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமானால் 0021-0291-6-9166 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களது நிகழ்ச்சிகளை எமக்கு அனுப்பி வைக்க முடியும். மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கமையா அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தியின்.